الظالمين. وصلي وسلم على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد سيد الأولين والآخرين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. نعم، رياض الصالحين என்ற இந்த ஹதீஸ் கிரந்தத்திலிருந்து ஒவ்வொரு வாரம் இந்த இடத்தில் ஒரு சில ஹதீஸ்களையும் அதனுடைய விளக்கத்தையும் கற்றறிந்து வருகின்றோம். அந்த தொடரில் ஆறாவது ஹதீஸாக முதலாவது பாடத்தின் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பை கொண்ட முதலாவது பாடத்தின் ஆறாவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ள ஹதீஸை இன்று சற்றே நாங்கள் பார்ப்போம். புகாரி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அந்த ஹதீஸை ஆரம்பத்திலே நாங்கள் அரபியில் படிப்போம். وعن أبي إسحاق سعد بن أبي وقاص مالك بن وهيب بن عبد مناف بن زهرة بن كلاب بن مرة بن كعب بن لؤي القرشي الزهري رضي الله عنه أحد الأشرة المشهود لهم بالجنة رضي الله عنهم قال جاءني رسول الله صلى الله عليه وسلم يعودني عام حجة الوداء من وجع اشتد به فقلت يا رسول الله إني قد بلغ بي من الوجع ما ترى وأنا ذو مال ولا يرثني إلا ابنة لي أفأتصدق بثلثي مالي قال لا قلت فالشطر يا رسول الله قال لا قلت فالثلث يا رسول الله قال الثلث والثلث كثير أو كبير إنك أن تذر ورثتك أغنياء خير من أن تذرهم آلة يتكففون الناس وإنك لن تنفق نفقة تبتغي بها وجه الله إلا أجرت عليها حتى ما تجعل في امرأتك قال فقلت يا رسول الله أخلف بعد أصحابي قال إنك لن تخلف فتعمل عملا تبتغي به وجه الله إلا ازددت به درجة ورفعة ولعلك أن تخلف حتى ينتفئ بك أقوام ويضر بك آخرون اللهم أمض لأصحابي هجرتهم ولا تردهم على أعقابهم لكن البائس سعد بن خولة يرثي له رسول الله صلى الله عليه وسلم من مات بمكة متفق عليه. இது ஒரு நீண்ட ஹதீஸ், ஆறாவது இலக்க ஹதீஸ், ஒரு நீண்ட ஹதீஸாக இருக்கின்றது. இதையும் இஹ்லாஸ் உள தூய்மை எங்களுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் சொல் செயல் அதே போன்று எங்களுடைய எண்ணங்கள் வெளிப்படையான மறைமுகமான விடயங்கள் அனைத்திலும் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய உள தூய்மையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ற தலைப்பில் நவ்வி ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸையும் எடுத்து வந்திருக்கின்றார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளரை பொறுத்தவரையில் சஅத் பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக பிரபல்யமான ஒரு நபித்தோழர். அவர்களுடைய புனைப்பெயர் அபு இஸ்ஹாக் சஅத் பின் அபி வக்காஸ். அவர்களுடைய அந்த பெயரை முழுமையாக எடுத்து வந்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இவர்களும் நபியவர்களுடன் நபியவர்களுடைய ஒரு பாட்டனில் நபியவர்களுடன் இணைகின்றார்கள். நபியுடைய குடும்பத்தை சார்ந்தவர், நபியுடைய உறவு முறையில் நபிக்கு ஒரு மாமன் முறையை சேர்ந்தவராக இருக்கின்றார்கள் சஅத் பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அதே நேரத்தில் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் ஒருவர் தான் சஅத் பின் அபி வக்காஸ். 10 சஹாபாக்கள் ஒருவராக இருக்கக்கூடியவர்கள் தான் சஅத் பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சொல்லுகின்றார்கள், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதா, ஹஜ்ஜை முடித்துவிட்டு மக்காவுலே ஹஜ்ஜை முடித்துவிட்டு என்னை நோய் விசாரிக்கிறதுக்காக வேண்டி வருகின்றார்கள். அந்த நேரத்திலே நான் கடுமையான நோய்வாய்ப்பட்டிருந்தேன். நபி அவர்களை பார்த்து சொன்னேன், அல்லாஹுடைய தூதரே, எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வலியும் நோயையும் நீங்கள் கண்டுகொண்டு தான் இருக்கின்றீர்கள். நான் அதிகமான சொத்தை உடையவனாக இருக்கின்றேன். முக்கியமான ஒரு செய்தி, நான் அதிகமான சொத்துக்கு உரிமையாளனாக இருக்கின்றேன். எனக்கு பின்னால் என்னுடைய வாரிசுகளில் ஒரு மகள் மாத்திரம்தான் இருக்கின்றார். எனக்கு பெரிய அளவுள்ள குடும்பம் யாரும் கிடையாது. எனக்கு ஒரு மகள் மாத்திரம்தான் என்னுடைய சொத்துக்கு சொந்தக்காரியாக இருக்கின்றாள். ஆகவே என்னுடைய சொத்திலே 2/3 பகுதிகளை அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்து விடட்டுமா? என்னுடைய மொத்த சொத்தில் 2/3 அல்லாஹுடைய பாதையில் நான் தர்மம் செய்து விடட்டுமா? அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லை, வேண்டாம். மீண்டும் கேட்கின்றார்கள், அதிலே பாதியை அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்யட்டுமா அல்லாஹுடைய தூதரே என்று கேட்ட நேரத்தில் அதற்கு நபி அவர்கள் மறுக்கின்றார்கள், வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள். மூன்றாவதாக கேட்கின்றார்கள், ஃபஸ்துலுசு யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் 1/3, இப்போ 1/3 அனுமதி இல்லை, பாதிக்கும் அனுமதி இல்லை, 1/3, 1/3 பகுதியை மாத்திரமாவது அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்யட்டுமா என்று சொன்ன நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸுலுஸ் வஸ்ஸுலுஸு கஸீர் ஔ கபீர், ஆம், தப்பு இல்லை, தவறில்லை, மூன்றில் ஒரு பகுதியை உங்களுக்கு தர்மம் செய்வதற்கு அனுமதி இருக்கின்றதே, அதுவும் அதிகம்தான், அதுவும் நீங்கள் தர்மம் செய்யக்கூடிய பகுதியில் மிகப்பெரிய ஒரு பகுதி தான் என்று சொல்லிவிட்டு நபி அவங்க ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள். நீங்கள் உங்களுடைய வாரிசுகளை, அனந்தரக்காரர்களை, உங்களுடைய மறைவுக்கு பின்னால் அவர்களை செல்வந்தர்களாக விட்டு விடுவது உங்களுக்கு சிறந்தது. எதைவிடவும் மக்களிடத்திலே கைநீட்டி யாசகம் கேட்கும் அளவுக்கு வறியவர்களாக அவர்களை விட்டு விடுவதை விட நீங்கள் அவர்களுக்காக சொத்துக்களை விட்டுவிட்டு செல்வது உங்களுக்கு மேலானது என்று சொல்லிவிட்டு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகின்றார்கள். இங்கேதான் ஆதாரம் இருக்கின்றது. நீங்கள் அல்லாஹுடைய திருமுகத்தை நாடி, அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி செலவழிக்கக்கூடிய எந்த செலவாக இருந்தாலும் அதற்கு உங்களுக்கு நிச்சயமாக கூலி வழங்கப்படும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உங்களுடைய மனைவியுடைய வாயிலே நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு உணவுப்படியாக இருந்தாலும், ஒரு சாப்பாட்டை நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு கொடுக்கின்றீர்கள் என்றிருந்தாலும் அதற்கும் உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கூலி வழங்கப்படும் என்று சொல்ல சொன்ன நேரத்தில் அந்த சாத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதரே, இதோ நான் மக்காவிலே நோய்வாய்ப்பட்டிருக்கின்றேன், நீங்கள் ஹஜ்ஜை முடித்து கொண்டு தோழர்களோட மதீனாவுக்கு சென்று விடுவீர்கள், இந்த இடத்திலே நான் தனித்து விடுவேனா? நான் இந்த ஹிஜ்ரத் மக்காவிட்டும் மக்காவை துறந்து சென்றதான் ஹிஜ்ரத் என்று சொல்வது, மீண்டும் மக்காவிலே இருந்த நேரத்தில் எனக்கு மரணம் வந்து விடுமோன்னு பயப்படுகின்றார்கள். ஹிஜ்ரத் போனதுக்கு பின்னால் மக்கா வெற்றி கொள்ளப்படவில்லை, இந்த நேரத்திலே நான் அதாவது மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டாலும் நான் என்ன செய்கின்றேன், இந்த நேரத்தில் மக்காவில் திரும்ப நான் மக்காவில் வந்து நான் மரணித்தால் ஹஜ்ஜத்துல் வதான்னு சொன்னால் மக்காவை நம்பி அவங்க வெற்றி கொண்டதுக்கு பின்னால் தான் ஹஜ்ஜத்துல் வதாவுடைய சந்தர்ப்பத்தில், அப்போ நான் இந்த மக்காவில் இருந்தே இதே இடத்துல நான் தங்கி விடுவேனோ, அந்த நிலை எனக்கு ஏற்பட்டு விடுமோ என்று கேட்ட நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நீ அப்படி தங்கிவிட்டாலும் தவறு இல்லை. ஏனென்று சொன்னால், அப்படி தங்கி இருந்து நீ அல்லாஹுடைய திருமுகத்தை நாடி ஒரு அமல் செய்தால் அதற்கும் உனக்கு அல்லாஹுடத்திலே உயரிய அந்தஸ்து இருக்கின்றது. மக்காவில் இருந்துதான் நீங்கள் அமல் செய்தாலும், ஹிஜ்ரத்துக்கு பின்னால் மக்காவில் இருந்து அமல் செய்தாலும் உங்களுக்கு என்ன இருக்கின்றது, நன்மை இருக்கின்றது, அல்லாஹுடத்திலே உயர் அந்தஸ்து இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு இன்னும் ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள். சில சமயத்தில் அல்லாஹு தாலா உங்களுக்கு நீண்ட ஆயுள் காலத்தை வழங்கலாம், அது நிறைவேறியது பின்னால் விளக்கம் சொல்லுவோம், உங்களுக்கு நீண்ட ஆயுட்காலத்தை அல்லாஹு தாலா தரலாம், அதன் மூலமாக ஒரு சில மக்கள் பயன்பெறவும் மற்றும் சில மக்களுக்கு உங்களுடைய நீண்ட ஆயுட்காலம் தீங்காகவும் அமையும். நாள் வரும் எதிரிகளுக்கு தான் அது சொன்னாங்க, எதிரிகளுக்கு சில பொழுது அது தீங்காகவும் அமையக்கூடும் என்று சொல்லிவிட்டு நபி அவங்க துவா செய்கின்றார்கள், இறைவா என்னுடைய தோழர்களுடைய ஹிஜ்ரத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக, அதை சமாதானப்படுத்தும் முறையில் சொல்லுகின்றார்கள், என்னுடைய தோழர்களுடைய ஹிஜ்ரத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக, அவர்கள் யாரையும் அவர்களுடைய குதிக்காலின் பக்கம் திருப்பி விடாதே, மீண்டும் அவர்கள் அந்த ஹிஜ்ரத் செய்த இடத்தை வந்தடைந்தே அந்த ஹிஜ்ரத்தை மறுக்கக்கூடிய நிலைக்கு அவர்களை ஆக்கி விடாதே என்று சொல்லி துவா செய்து விட்டு சொல்லுகின்றார்கள், லாகினில் பாஇசு ஸஅது இப்னு ஹௌலா, சஅது இப்னு ஹௌலா என்று சொல்லக்கூடிய உங்களுடைய தோழர் இருக்கின்றாரே, அவரை நினைத்துத்தான் எனக்கு கவலையாக இருக்கின்றது என்று சொன்னால், அந்த வரிசையில் அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் சொல்லுகின்றார்கள், யர்ஃபீ லஹூ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா தபி மக்கா, அந்த சஅது இப்னு ஹௌலா வந்து மக்காவில் மூத்தாகிட்டாங்க, அதை நினச்சி கவலையாக இருக்குது. இந்த அர்த்தம் என்ன, ஹிஜ்ரத் போகாமல் மக்காவில் மரணித்து விட்டாங்க, அதை நினைத்து கவலையாக இருக்கின்றது. அல்லது வேறு சில அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள், சஅது இப்னு ஹௌலா ஹிஜ்ரத்துக்கு ஹிஜ்ரத் போய் திரும்பி மக்காவுக்கு வந்து அல்லாஹு தஆலா அவருக்கு மக்காவில் தான் மூத்தாக வேண்டும் நிலை ஏற்படுத்தி விட்டான், அதனால் அதை நினைத்து எனக்கு கவலையாக இருக்கின்றது என்ற இந்த நீண்ட செய்தியை எங்களுக்கு புகாரி முஸ்லிமே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை எந்த தலைப்புகளால் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், இஹ்லாஸ் எனும் உள தூய்மை ஒரு மனிதனுடைய எண்ணத்தை பொறுத்துத்தான் அவனுக்கு கூலி கிடைக்கும் என்ற தலைப்பிலே நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆகவே இதில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் மிக பிரபல்யமான ஒரு நபித்தோழர் மாத்திரமின்றி இஸ்லாமிய வரலாற்றிலே மிகப்பெரிய வெற்றிகளுக்கு சொந்தக்காரராக இருந்தவர்கள். காதிசியா போர் என்று சொல்லக்கூடிய பாரசீகர்களோடு மேற்கொள்ளப்பட்ட உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களுடைய காலத்தில் பாரசீகர்களோடு மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய யுத்தத்தை வெற்றிகரமாக முடித்தவர்கள். அதேபோன்று இன்னும் பல யுத்தங்களிலே அவர்கள் கலந்து கொண்டார்கள். உஹுதுடைய யுத்தத்திலே நாம் படிச்சிருக்கின்றோம், உஹுதுடைய யுத்தத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள், இர்மியா சஅத் ஃபிதாக அபி வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அந்த எதிரிகளை நோக்கி நீங்கள் அம்புகளை எறியுங்கள் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாக்கியங்களையும் நபியுடைய நற்செய்திகளையும் சுபசோபனங்களையும் பெற்ற ஒரு நபித்தோழராகத்தான் சஅத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்தார்கள். முஹாஜிர்களிலே கடைசியாக மரணித்தவர்களும் சஅத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான். முஆவியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 55வது வருடம் வரைக்கும் அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். நபி அவர்களுடைய பிரார்த்தனைக்கு உட்பட அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். சுமார் 78-80 வருடம் வயது வரைக்கும் வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுகின்றது. அவர்களுடைய வரலாறு ஒரு தனிப்பெரும் வரலாறு. இன்ஷா அல்லாஹ் வேறு சந்தர்ப்பங்களிலே அந்த விடயங்களை எங்களுக்கு பார்க்கலாம். இப்போ இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் இருந்து நாங்கள் பெறக்கூடிய முக்கியமான விடயங்கள், படிக்க வேண்டிய முக்கியமான விடயங்கள் சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணிவுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இந்த செய்தியிலிருந்து எங்களுக்கு நபி அவர்களுடைய பணிவை பார்க்கலாம். நபி அவங்க ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லக்கூடிய ஒரு ஹஜ்ஜை செய்வதற்காக வேண்டி மதீனாவில் இருந்து லட்சத்துக்கு அதிகமான சஹாபாக்களை அழைத்து வந்திருந்தால் எவ்வளோ பெரிய பொறுப்பாக இருக்கும். நாங்கள் 50 பேர் அழைச்சிட்டு படுறப்பாடே பெரிய பாடு. அப்போ லட்சத்துக்கு அதிகமான தோழர்கள் அழைச்சிட்டு வந்தால் அது ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சுருக்காங்க நம்பி அவங்க. அவ்வளோ பேருடைய கேள்விகள், பதில்கள், அவங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தோடையும் நபி அவங்க அந்த திருப்பி அவங்கள கொண்டு போய் மதீனாவில் சேர்க்கிற பொறுப்பு, அவ்வளோ பெரிய பொறுப்புகளை சுமந்து கொண்டும் சஅத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களை நோய் விசாரிக்காமல் நபி அவங்க போகல. பாருங்கள், இது நபியோடைய மிகப்பெரிய ஒரு பணிவுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குதா இல்லையா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களை விசாரித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய நோயை, அவர்களுடைய தேவைகளை பார்த்துருக்குறாங்க. அந்த அதை பார்க்க வந்திருக்கிறாங்க. அதில் தன்னுடைய குடும்ப உறவு என்றதற்காக வேண்டியும் தோழர் என்பதற்காக வேண்டியும் பல காரணங்களை முன்வைத்து சஅத் ரழியல்லாஹு தஆலா அவர்களை நபி அவர்கள் நோய் விசாரிக்க வந்தார்கள். இது நபி அவர்களுடைய பணிவுக்கான பெரிய எடுத்துக்காட்டு. இதுதான் உண்மையான தலைமைத்துவம். தலைவர்கள் இந்த முறையில் தான் இருக்க வேண்டும் என்பதற்கும் இது எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. சரி, வந்த நேரத்திலே சஅத் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் நபி அவர்கள் சஅதை பார்க்க வந்த நேரத்திலே சஅத் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நபியை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு பெரிய அளவில் சொத்து இருக்கின்றது, எனக்கு பெரிய அளவில் சொத்து இருக்கின்றது. இந்த சொத்தில் வந்து எனக்கு பின்னால் சொந்தம் கொண்டாடுவதற்கு யாருமே இல்லை, ஒரே ஒரு மகள் மாத்திரம்தான் இருக்காங்க. இப்போ நமக்கு இஸ்லாமிய ஷரியாவுடைய சட்டத்தில், இந்த வாரிசு உரிமைகளுடைய சட்டத்தில் வந்து அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லுகின்றானா இல்லையா? இன் கானத் வாஹிதத்தன் ஃபலஹன் நிஸ், மரணித்தவருக்கு வாரிசு அனந்த சொத்துக்களை பற்றி பாகப்பிரிவை பற்றி படிச்சிக்கிங்களா இல்லையா? ஒரு பெண் பிள்ளை மாத்திரம் இருந்தால் எவ்வளோ கொடுக்கணும்? பாதி. பாதி தான் சொந்தம். அப்போ அடுத்த பாதியை தர்மம் செய்து விடலாம் என்ற அடிப்படையில் தான் இவங்க நபி இடத்துல ஆலோசனை கேட்குறாங்க. நபி இடத்துல ஆம்பளையும் பொம்பளையும் இருந்தேன்னு சொன்னால் இந்த கறி ஒரு ஆம்பளை புள்ள மட்டும்தான் முழு சுத்தம் அவருக்கு போகும், முழு சுத்தம் அவருக்கு போகும். பெண் பிள்ளைகளுக்கு வந்து உண்டாக இருந்தால் பாதி தான் போகும். ஆகவே சஅத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்குறாங்க, அல்லாஹுடைய தூதரே, என்னுடைய சொத்து அதிகமாக இருக்கின்றது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், சில அவர்களுடைய வரலாற்றில் வருகின்றது, அவர்களுடைய ஜக்காத்தையே அவங்க கணக்கு பார்த்து உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பைத்துல் மாலுக்கு அனுப்புவாங்க 5000 வெள்ளிக்காசிகள் ஜக்காத்து கணக்கு. அவ்வளோ பெரிய சொத்து, அவ்வளோ பெரிய சொத்து வச்சுருக்கிறாங்க. தப்பு கிடையாது, அதில் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை சரியாக நிறைவேற்றி அந்த சொத்துக்காக வேண்டிய அலைந்து தெரியாமல் பெரிய அளவில் சொத்து வச்சதில் வந்து தப்பு கிடையாது, தவறே கிடையாது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாங்க. உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாங்க. ஆனால் செல்வம் அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்ய வேண்டும் என்று அழைக்கப்பட்ட நேரத்தில் அதை அவங்களோட உள்ளத்தில் இருக்கல, அந்த செல்வம் எல்லாம் உள்ளத்தில் இருக்கல, கையில் தான் இருந்துச்சு. அதனால் அதை வாரி வழங்கினாங்க. அதனால் அந்த செல்வம் அவர்களுக்கு நன்மையாகத்தான் இருந்தது. ஆகவே அந்த செல்வந்தர்கள் ஒருவர் தான் சஅத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இந்த சொத்தில் வந்து சொந்தத்துக்கு வந்து வாரிசாக ஒரே ஒரு பெண் பிள்ளை மாத்திரம்தான் இருக்கிறாங்க. ஆகவே என்னுடைய சொத்தில் 3/2 நான் தர்மம் செஞ்சிருக்குமா, 3/1 அவங்களுக்கு போதும். அதான் அர்த்தம், 3/1 அவங்களுக்கு மிச்சம், ஒரு பொம்பளை பிள்ளை தானே, இதில் 3/2 நான் தர்மம் செய்யணும்னு கேட்டால் இல்லை முடியாது, இப்படி இப்படி படிப்படியாக கேட்குறாங்க. அப்போ இதில் முக்கியமாக நாங்கள் வழங்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், சஅத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. கடுமையாக, இது ஃபிக்னுடைய ஒரு மசாலா, ஒரு மனிதன் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய அந்த நோயில் அவர் மரணித்திடுவாரோ என்ற சந்தேகப்படும் அளவுக்கு ஒரு மனிதர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவருக்கு என்ன செய்ய முடியாது? வசியத்து வந்து 3/1 அளவுக்கு தான் செய்யலாம். வசியத்துடைய சட்டம் உங்களுக்கு தெரியுமா? லாஸ்ட் வில்ன்னு சொல்கிறது, கடைசியாக நாங்கள் செய்யக்கூடிய வசியத்து, அது ஒரு தனிப்பாடல். அந்த தலைப்பு வந்தால் இன்ஷால்லா படிக்கலாம். வசியத் என்று சொன்னால் என்னுடைய மரணத்துக்கு பின்னால் என்னுடைய சொத்தில் இந்தந்த விஷயங்கள் செய்யப்பட வேண்டும்னு நான் சொல்கிறது. உதாரணமாக என்னுடைய சொத்தில் வந்து ஒரு பள்ளி கட்டுங்க, என்னுடைய சொத்தில் வந்து ஒரு மதரசாவுக்கு நீங்கள் தொடராக நிலையான தர்மமாக என் இன்கம்லேருந்து கொடுத்துருங்க, இப்படியான சில விஷயங்களை சாட்டுறது. அல்லது என்னுடைய உறவினர்களில் ஏழை எளியவர்களுக்கு இந்த ஏதாவது மாதாந்த செலவுக்கு நீங்கள் பணம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு மனிதனுக்கு வசியம் செய்யலாம். இந்த வசியத்தெல்லாம் எந்த அளவுக்கு செல்லுபடியாகும் ஒன் தேர்ட்ல தான் இதெல்லாம் அவருக்கு செய்யலாம், அடுத்த டூ தேர்ட்ல இவருக்கு எந்த ரைட்டும் இல்லை. இது ஒரு கூடிய முக்கியமான மசாலா. வசியத்தை எவ்வளவு வரைக்கும் செய்யலாம், ஒன் தேர்ட் வரைக்கும் தான் எனக்கு அனுமதி இருக்குது, அடுத்த ரெண்டு பகுதியும் என்னுடைய வாரிசுகளுக்குரியது, அதில் கையளிக்க முடியாது. மூணில் ஒரு பகுதி வரைக்கும் எனக்கு வசியம் செய்யலாம். அது ஒரு தனி தலைப்பு வசியத்தை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆன்லேயும் சொல்லியிருக்கின்றான், நபி அவர்களும் சொல்லுகின்றார்கள். ஒரு மனிதனிடத்திலே சொத்து இருந்து, ஒரு சொத்து அவனுக்கு பின்னால் மூத்தானதுக்கு பின்னால் ஒரு சொத்து மிஞ்சும் அளவுக்கு சொத்து இருந்தால் அவன் என்ன செய்யக்கூடாது, மூன்று இரவுகள் கழியக்கூடாது. அவனுடைய வசியத்து அவனிடத்தில் எழுதப்பட்ட நிலையிலே அன்றி வசியத்தை நாங்கள் எழுதி வச்சிருக்கணும். வசியத்தில் ஆக முக்கியமாக பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொள்ளணும், அல்லாஹோ பயந்து நடந்து கொள்ளணும், தொழுகையை பற்றிய வசியத்து, ஈமானை பற்றிய வசியத்து, மார்க்க விடயங்களை பற்றிய வசியத்தை எழுதப்பட வேண்டும். இதெல்லாம் எழுத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்பி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு தனித்தலைப்பு. சரி, சாயத் ரதி அல்லாஹு தாலான்வங்க நபி இடத்துல சொல்கிறாங்க, யார சூழல்லா எனக்கு என்ன அனுமதி இருக்கின்றதா, மூணில் இரண்டு எனக்கு தர்மம் செய்வதற்கு அனுமதி இருக்குதான்னு கேட்டால் நபி அவங்க அனுமதி கொடுக்கல. அப்போ ஒரு மனிதன் கடுமையான நோய் வாய்ப்பட்டுத்தான், இந்த நோயில் மூத்தாகிடுவார் என்ற அளவுக்கு நோய் வாய்ப்பட்டிருந்தால் அவருக்கு ஒன் தேர்ட் தான் விஷயத்தை செய்யலாம். அப்போ நபி அவங்க என்ன செய்யலை, மூணில் ரெண்டுக்கு அனுமதி கொடுக்கல, ஹாஃபுக்கும் அனுமதி கொடுக்கல, மூன்றில் ஒன்றுக்கும் அனுமதி கொடுத்து நம்பி அவங்க சொல்கிறாங்க. அதுவும் மிச்சம்தான், அதுவும் மிச்சம்தான், அதை விட குறைச்சி கொண்டா நல்லமன்றதை தான் அந்த இடத்துல சொன்னாங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து உலமாக்கள் விளக்கம் கொடுக்கலாம் என்னான்னு கேட்டால், மூன்றில் ஒன்று வரைக்கும் வசியம் செய்யலாம், மூன்றில் ஒன்று வரைக்கும் வசியம் செய்யலாம். இது ஆக முக்கியமான விஷயம். ஆகவே இந்த மூன்றில் ஒன்று வசியம் செய்கிறதையும் சொல்லிவிட்டு நம்பி அவங்க சொன்னாங்க. அதுலேயே ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறாங்க, இன்னக்கு அந்ததர வரசத்தக்க அக்னியா அகைரும் மின் அந்ததரகும் ஆலத்தன் எத்தக்கஃபூன் அன்னாஸ். அதே உங்களுடைய வாரிசுகளை வந்து நீங்கள் செல்வந்தர்களாக விட்டு விட்டு செல்கிறது தான் உங்களுக்கு மேலானது. மக்களிடத்தில் யாசகம் கேட்டு கை நீட்டுற அளவுக்கு பிச்சைக்காரர்களாக அவங்கள விட்டு விட்டு செல்லாதீங்க. அர்த்தம் என்ன, அவங்களுக்கு நிறைய சொத்துக்களை விட்டுட்டு போங்க, அவங்களுக்கு நிறைய சொத்துக்களை விட்டுட்டு போங்க. வாப்பா இவ்வளோ செல்வந்தராக இருந்தாரே, மகன் பிச்சைக்காரனாக மக்கள்கிட்ட பிச்சை வாங்குற நிலைமைக்கு வரக்கூடாது. அப்போ இதுலேயும் முக்கியமாக விளங்கணும் என்னன்னு கேட்டால், இந்த வசியத்தை பற்றி நாங்கள் பேசுகிறதா இருந்தால் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிற காலத்தில் முடிஞ்சது செய்கிறது தான் சிறந்தது. ஏன்னா வசியத்து வந்து கேரண்டி இல்லை, எங்களுக்கு எழுத்தில் எழுதி வைக்கலாம், ஆனால் எந்த அளவுக்கு அதை மக்கள் என்னுடைய வாரிசுகள் வந்து அதை கடைபிடிப்பாங்கன்ற உத்தரவாதம் இருக்குதா, உத்தரவாதம் இல்லை. எதை போலன்னு சொன்னால் ஷேக் ஹுசைமின் அடிக்கடி அவர்களுடைய பேனில் சொல்லுவாங்க, நீங்கள் இது வந்து என்ன செய்கிறது, நீங்கள் பெல்ட்டில் போடுற பேக்கேஜும் ஹேண்ட் லக்கேஜும் மாதிரி தான். பெல்ட்டில் போட்ட லக்கேஜ் இருக்குது, அதுவும் ஹேண்ட் லக்கேஜ் மாதிரி தான். நாங்கள் மூத்துக்கு முன்னால் செய்யக்கூடிய தர்மங்களும் நல்ல காரியங்களும் எங்களுக்கு பின்னால் விட்டுட்டு போகிறதுக்கு இடையில் உதாரணம் அடிக்கடி அவங்க சொல்லக்கூடிய விஷயம். ஹேண்ட் லக்கேஜ்ன்றது அது கன்ஃபார்ம் எங்களோட இருக்கும், போய் அடுத்த டெஸ்டினேஷன் வரைக்கும் எங்களோட கையோடு வச்சுட்டு இருக்கிறது. அப்போ நாங்கள் மூத்துக்கு முன்னால் நாங்கள் உலகத்தில் நல்ல வளமாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற காலத்தில் நாங்கள் செய்யக்கூடிய தர்மங்கள் நல்ல காரியங்கள் இருக்குது, அது எங்களுக்கு அப்படியே எடுத்துகிட்டே கபருக்கு போயிடலாம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் நாங்கள் சாட்டிட்டு போகிறது இருக்குது பிள்ளைகளுக்கு நண்பர்களுக்கு, இதை கொடுங்க அதை செய்யுங்க பள்ளி கட்டுங்க கிணறு வெட்டுங்கன்னு சொல்கிறது. இது வந்து சில நேரம் நல்லவங்களாக சாலிகானவங்களாக சொத்தில் ஆசை இல்லாதவங்களாக இருந்தால் செய்வாங்க, சில நேரம் அதையும் கூட கணக்கு போட்டு பங்கு போட்டு பிரித்து கொள்ளலாம். அதனால் நாங்கள் முடிஞ்ச அளவு என்ன செய்யணும், வசியத்துக்கு விட்டு விட்டு செல்கிறது இருக்கணும், அதையும் செய்யணும் நாங்கள். அதுக்கு முன்னால் உலகத்தில் முடியுமான காரியங்களை நாங்கள் எங்களோட கண்காணிப்பிலேயே நாங்கள் பார்த்துருக்கவே செஞ்சது தான் எங்களுக்கு சிறந்ததா இல்லையா, அதுதான் எங்களுக்கு கேரண்டி, அதுதான் உத்தரவாதத்துக்குரியது என்பதையும் இதில் எங்களுக்கு படிக்கக்கூடிய விஷயம். ஆகவே அந்த அடிப்படையில் அந்த வசியத்து மூன்று ஒன்று தான் செல்லுபடியாகும் என்று சொல்லிட்டு நம்பி அவங்க சொல்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு சொத்துக்களை விட்டு விட்டு செல்கிறதுல தவறில்லை. சில பேர் நினைக்கக்கூடாது, இப்போ வசியத்துன்னு சொன்னிப்போ என்னுடைய வாரிசுகள் என்னுடைய இப்போ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அதாவது என்னுடைய சொத்தை வந்து பிள்ளைகளுக்கு இடையில் பிரித்து எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் எனக்கு அதில் நன்மை இருக்குதா இல்லையா. சில பேர் நினைக்கக்கூடாது, அவங்க அந்த சொத்தை பங்கு போட்டால் எனக்கு என்ன நன்மை வரப்போகுது, இல்லை எனக்கு நன்மை இருக்குது, எனக்கு நன்மை இருக்குது, அவர்களுக்காக நான் அந்த சொத்தை விட்டு விட்டு சென்றாலும் அதில் எனக்கு நன்மை இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் என்ன இருக்குது, எனக்கு விசாரணையும் இருக்குது, அதுதான் பிரச்சனை. சில நேரத்தில் இந்த சொத்துக்கள் வந்து ஹலாலான முறையில் திரட்டப்பட இல்லை என்று சொன்னால் அந்த வாரிசுகள் வந்து அவங்க கேள்வி கணக்கு இல்லாமல் அந்த சொத்தை அனுபவிப்பாங்க. ஏன் அவங்க சம்பாதிக்கலை, வாப்பாடு சொத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு அதில் விசாரணை இல்லை. அந்த சொத்தில் என்ன விசாரணை இருக்குது அவங்களுக்கு? எப்படி செலவழிச்சான்ற கேள்வி மட்டும் தான் இருக்குது, எப்படி சம்பாதிச்சான்ற கேள்வி இல்லை. ஏன் சம்பாதிக்கலையே அவங்க, அவங்களுக்கு சும்மா கிடச்சிது, சொத்தாக கிடச்சிது. ஆனால் எங்கள்கிட்ட ரெண்டு கேள்வி இருக்குது, எப்படி சம்பாதிச்சாய், எப்படி செலவழித்தாய், எப்படி சம்பாதிச்சாய், எப்படி செலவழித்தாய். அப்போ அதை விட்டு விட்டு செல்கிற முறையும் சரியாக இருக்கணும், நாங்கள் எடுத்த வழியும் சிறந்ததாக இருக்க வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையில் அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி நாங்கள் சொத்தை விட்டுட்டு போனோம்ன்றதுனால யார் நினைக்கக்கூடாது, அடே அதில் எனக்கு நன்மை இல்லை என்று இல்லை, எனக்கு நன்மை இருக்கின்றது, எனக்கு நன்மை இருக்கின்றது. அவர்களை மக்களிடத்தில் யாசகம் கேட்கும் அளவுக்கு, கை நீட்டும் அளவுக்கு விட்டு விட்டு செல்லாமல் சொத்துக்களை அவர்களுக்காக வேண்டி விட்டு விட்டு செல்வதே சிறந்தது தான் என்று சொல்லிட்டு நபி அவங்க சொல்கிறாங்க. நீ செய்யக்கூடிய எந்த ஒரு தர்மமாக இருந்தாலும், எந்த ஒரு சிறிய பெரிய தர்மமாக இருந்தாலும் அதுக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்குது. எப்போ எனக்கு சொன்னால் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி செய்யணும், இங்கே தான் ஆதாரம் இருக்குது. இஹ்லாஸ் அந்த உள தூய்மையோட நல்ல எண்ணத்தோடு நாங்கள் எந்த சிறிய பெரிய தர்மங்களை செய்தாலும், அது சின்ன ஒரு ஒரு ஈத்தப்பழத்தில் ஒரு கீர்த்தையாவது கொடுத்தாலும் அதுக்கும் அல்லாஹ் கொடுத்த நன்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ உன்னுடைய மனைவியுடைய வாயில் போடக்கூடிய உணவாக இருந்தாலும், மனைவியுடைய வாயில் எடுத்து வைக்கக்கூடிய உணவாக இருந்தாலும் என்று சொன்னால் என்ன செய்யறது, இது கடமை. இப்போ மனைவிக்கு வந்து சோறு போடுறது, சாப்பாடு கொடுக்கறது, பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கறது வந்து கடமையாக இல்லையா? இப்போ கடமைக்கு நன்மை இருக்குதா? கடமைக்கு நன்மை இருக்குது. ஏன்னா சதக்கா சதக்கான்னா சில பேர் நினைக்கக்கூடாது, மேலதிகமாக என்ன செய்யறது, சுண்ணத்தான முறையில் மேலதிகமாக கொடுத்தா தான் நன்மை என்று அர்த்தம் இல்லை. இதை வந்து நாங்கள் கடமையான ஒரு செலவை நாங்கள் செய்தாலும் அதில் இஹ்லாஸினும் உள தூய்மையை உள்ளத்தில் ஏற்படுத்தி கொண்டு அதுக்கு நன்மை இருக்குது. மனைவிக்கு செலவழிக்கிறது, பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறது, எனக்கு என்னுடைய உடம்புக்காக நான் செலவழிக்கிறது, இதுக்கு எனக்கு நன்மை இருக்குதா இல்லையா? இதற்கு நன்மை இருக்கின்றது. இதையும் அல்லாஹுக்காகவே நான் செலவு செய்தேன் என்று சொன்னால் எனக்கு நன்மை இருக்கின்றது, எனக்கு நன்மை இருக்கின்றது என்ற செய்தியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதில் இன்னும் சில விளக்கங்களுக்கு பின்னால் சொல்லுவோம். இந்த ஹதீஸில் அடுத்த பகுதி நபி அவங்க சொல்கிறாங்க, இப்போ இந்த செய்தியை சொன்னதுக்கு பின்னால் சஹத் ரதியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், நான் என்னுடைய தோழர்களுக்கு பின்னால் மக்காவில் தனிச்சிடுவேனோ என்று கேட்குறாங்க. நபி அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீ தனிக்க மாட்டாய், நீ மக்காவில் தனிக்க மாட்டீர். அப்படி தனித்து நீங்கள் நின்றாலும் அந்த இடத்துல இருந்து கொண்டு ஒரு அமலை அல்லாஹுக்காகவே நீங்கள் செய்தால், என் நிர்பந்தமான நிலையில் தான் இப்போ உங்களுக்கு என்னையோட மதீனாவுக்கு போக முடியாது. இப்போ நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் மதீனா மக்காவில் இருக்கிறதால தப்பு இல்லை, ஆனால் நீங்கள் நல்லமல் செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் எந்த ஒரு நல்லமலை செய்தாலும் அதனால் அல்லாஹ் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவான், அந்தஸ்தை உயர்த்துவான் என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் நீண்ட காலம் உலகத்திலே வாழலாம், அதனால் சில மக்கள் உங்களினால் பயன்பெறவும் இன்னும் சில மக்கள் உங்களினால் தீங்கு பெறவும் முடியும். அப்படின்னு அர்த்தம் என்ன? சஹத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களை நபி அவங்களுடைய இது வந்து நுபுவத்தில் ஒரு செய்தி. நபி அவர்கள் மறைவான விடயத்தை பற்றி பேசவில்லை இந்த இடத்துல. சில நேரம் உங்களுக்கு நீண்ட ஆயுள் காலத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கலாம், அதனால் சில மக்கள் பிரயோசனம் பெறலாம், உங்களுடைய காலத்தில் வாழக்கூடிய அந்த மக்களினால் பிரயோசனம் பெறலாம். எந்த அளவுக்குன்னு சொன்னால் சஹத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு பின்னால் நீண்ட காலம் வாழ்ந்து இன்னும் பல பிள்ளைகளை பெற்றெடுத்ததாக வரலாறு சொல்கிறது. 17 ஆண் பிள்ளைகளும் 12 பெண் பிள்ளைகளும் கிடைச்சது. இப்போ நபி அவங்கள்ட்ட கேட்குற நேரத்தில் மூத்தாகிடுவேன்னு பயந்து தான் கேட்குறாங்க. அந்த நேரத்தில் ஒரு பிள்ளை தான் இருந்துச்சு. அதுக்கு பின்னால் சஹத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு எத்தனை? 29 பிள்ளைகள். 17 + 12 எத்தனை? 29 பிள்ளைகள் கிடைச்சிது. எத்தனை மனைமார்கள் தெரியாது, 29 பிள்ளைகள் அவங்களுக்கு பிற்காலத்தில் கிடைச்சிருக்குது. அவ்வளோ பெரிய பிள்ளைகளை பெற்றெடுத்து நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறாங்க. அதே போன்று சஹத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பு தான், அவர்கள் வந்து துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு தோழராக இருந்தாங்களா இல்லையா? நபி அவங்க அவங்களுக்காக துவா செஞ்சாங்க, சஹதுடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயாகன்னு சொல்லி ஏற்று கொள்வாயாகன்னு நபி அவங்க துவா செஞ்சுருக்கிறாங்க. அதே நேரத்தில் நபி அவங்க ஒரு துவா செய்கிறாங்க, இறைவா என்னுடைய தோழர்களுடைய ஹிஜ்ரத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக, அவர்கள் யாரையும் அவர்களுடைய குதிக்காலின் பக்கம் திருப்பி விட்டு விடாதே என்று சொல்லிட்டு சஹத் இப்னு ஹவுலாவை பற்றி நபி அவங்க ஒரு செய்தி சொன்னாங்க, அதையும் நாங்கள் பார்த்தோம். ஆகவே இந்த ஹதீஸ்லேருந்து சுருக்கமாக நாங்கள் விளங்கக்கூடிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று தான் நோயாளிகளை நோய் விசாரிக்க செல்வது. அது தனி தலைப்பாக வரும் இன்ஷாலா. நோயாளிகளை நோய் விசாரிக்க செல்வது, அதனுடைய ஒழுக்கங்கள், அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள், இதெல்லாம் ஒரு நீண்ட ஒரு செய்தி, ஒரு தனி தலைப்பு. அதை பின்னால் இன்ஷாலா அந்த தலைப்புகள் வரக்கூடிய நேரத்தில் பார்க்கலாம். அடுத்தது இதில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கின்றது, ஆலோசனை மஷூரா செய்கிறது. இப்போ சஹத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு எடுத்த கடியாக என்ன செஞ்சிடல,
அவரோட சொத்துல வந்து மூணுல ரெண்டையோ பாதியையோ மூணுல ஒன்றையோ அல்லாஹ்வுடைய பாதையில் நான் சதக்கா செஞ்சிட்டேன்னு சொல்லி அறிவிக்கல. நபி அவர்கள்ட்ட ஆலோசனை கேட்குறாங்க. இது ஆக முக்கியம் எங்களோட வாழ்க்கையில் நிறைய பேர்கள் மிஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான் என்ன செய்யறது மஷூராக கேட்குறது. இதில் இன்னொரு விஷயம் நாங்கள் வழங்கணும். இப்போ நான் உதாரணமாக எனக்கு நிறைய சொத்து இருக்குது. இப்போ நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற காலத்தில் ஏன் முழு சொத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செஞ்சாலும் அது செல்லுபடியாகுமா இல்லையா? செல்லுபடியா, குற்றம் இல்லை. இது இப்போ நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில், நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் முழு சொத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செஞ்சாலும் குற்றம் கிடையாது. ஆனால் சிறந்தது என்ன? மூன்றில் ஒன்றுடைய அளவைத்தான் நான் தர்மம் செய்வது தான் சிறந்த, இதுதான் வசியத்துக்கு சிறந்த முறை. ஆனால் நோய்வாய்ப்பட்டேன், மூத்தாகிற அளவுக்கு நோய்வாய்ப்பட்டேன் சொன்னால் அங்கே நான் விரும்பினாலும் எனக்கு தர்மம் செய்யலாம், மார்க்கம் அனுமதி கொடுக்கல. ஏன்? அங்கே வந்து வாரிசுகளுடைய உரிமை அங்கே இதில் தொடர்பட்டது, என்னோட சொத்தோடு சேர்ந்து விட்டது. ஏன்? நான் கண்ணை மூடினா அடுத்த நிமிஷம் என்னோட சொத்து ஒட்டோவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், உங்களுக்கு ஒட்டோவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதனால் எனக்கு ஒன் தேர்டில் தான் அனுமதி இருக்கின்றது. அப்போ சஹத் ரதியல்லாஹு தஆலாவும் இந்த இடத்துல வந்து என்ன செய்கிறாங்க? நபி அவர்கள்ட்ட ஆலோசனை செய்கிறாங்க. இதில் வந்து சில விஷயங்கள் நாங்கள் விளங்குறோம். மஷூரா செய்கிற நேரத்தில் இருக்குது, மஷூரா செய்கிற நேரத்தில் பல விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து நான் ஆலோசனை ஒருத்தர் கேட்குற நேரத்தில் என்னை மனசில் உள்ள எல்லாத்தையும் விட்டு கேட்கணும். ஒரு வைத்தியர்கிட்ட போயிட்டு நாங்கள் ஒரு கன்சல்டேஷனுக்காக வேண்டி ஒரு வைத்தியர்கிட்ட போனால் அல்லது ஒரு பிஸ்னஸுக்காக வேண்டி ஒருத்தர் ஆலோசனை செய்கிறதா இருந்தால் பாதியை மூடி பாதியை மறைச்சி பாதியை வழிகாட்டிக்கு பேசினோம்னா சரியான ரிசல்ட் கிடைக்குமா? எங்களுக்கு சரியான ஆலோசனை கிடைக்காது. முழுக்க சொல்லணும். சஹத் ரதியல்லாஹு தஆலான்னு ரெண்டு விஷயத்தையும் சொல்கிறாங்க. நான் இப்படியாக தர்மம் செய்கிறதுக்கான காரணம் என்ன? எனக்கிட்ட நிறைய சொத்து இருக்குது. ரெண்டாவது சொல்கிறாங்க, அதுக்கு தடையும் இல்லை, தர்மம் செய்கிறதுக்கு தடையும் இல்லை. ஏன்? ஒரே ஒரு மகள் தான் இருக்கிறாங்க. ரெண்டையும் சொல்கிறாங்க, ரெண்டை சொல்லித்தான் நபிட்டு ஆலோசனை கேட்குறாங்க. இப்போ ஆலோசனை கேட்ட நேரத்தில் நபி அவங்க என்ன சொல்லலை? ஓ ஓகே ஓகேன்னு சொல்லலை. ஏன்னா சில பேர் அப்படி தான் நினச்சி வச்சுக்காங்க, வந்து ஆலோசனை கேட்டால் அவரோட மென்டலிட்டியை பார்க்குறது, அவரே கொடுக்கணும்னு நினச்சிட்டு வர்றது, சரி கொடுத்துட்டு போட்டுமே, தர்மம் தானே, சதக்கா தானேன்னு சொல்லி அனுப்பிட்டுறது இல்லை. இப்போ கல்யாணத்துக்காக வேண்டி ஒருத்தர் ஆலோசனை வந்து கேட்குறாரு, அவரோட ஐடியா இந்த மகனை இந்த மருமகனை தான் எடுக்கணும்னு முடிவோடு தான் வந்திருக்கிறாரு, ஆனால் எனக்கு நல்லா தெரியும் பொருத்தம் இல்லைன்னு, சூட்டபிள் இல்லைன்னு தெரியுமா இருந்தால் என்னுடைய ஒரு அமானிதம் இருக்கின்றது, அது அவருக்கு சொல்லி வைக்கணும். அவர் பின்னால் என் கருத்தை எடுத்தாரு தட்டினார், அது அவரோடு உள்ளது. ஆனால் ஏன் ஒரு உரிமை இருக்குது என்ன செய்கிறது? இப்போ சில பேர் அப்படியா இல்லை, மஷூராக எப்படி ஆலோசனை சொல்கிறது, ஆலோசனை கேட்டு வந்து ஆலோசனை சொல்கிறது வாரவருட மென்டலிட்டியை பொறுத்து. அவர் எந்த இப்போ நீங்கள் ஒரு முடிவெடுத்து தான் ஆலோசனை கேட்க வருவீங்க. உதாரணமாக ஒரு திருமண விஷயம் எடுப்புமே அல்லது ஒரு பிஸ்னஸ் எடுப்புமே இல்லாத ஒரு கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறன்னு எடுப்புமே, அவர் எப்படி ஆலோசனை கேட்பார்? அவர் முடிவெடுத்துட்டார், பேப்பரில் அனுப்பி மேலாம் அனுப்பியும் டிகிறார். ஆனாலும் கொஞ்சம் மூளை வீட்டை கேட்டுக்கொள்வோமே, இல்லாட்டி அந்த கம்பெனியில் வேலை செய்ய நொத்தட்டை கேட்டுக்கொள்வோமேன்னு சொல்லி ஒரு அடிஷனலாக ஒரு ஆலோசனை கேட்டு வர்றாரு. இப்போ நான் உண்மையானவனாக, அதனால தான் அரபியில் சொல்லுவாங்க அல் முஸ்தஷார் முஹ்தமன், ஆலோசனை கேட்கப்படக்கூடியவர் வந்து நம்பகரமானவர், அவர் வந்து அமானிதத்துக்கு மோசடி செய்யக்கூடாது. இப்போ உள்ளதை உள்ளபடியாக சொல்லணும், இவர் உங்களோட மகளுக்கு பொருத்தம் இல்லை ஹாஜியார்னு சொல்லணும். ஹாஜி இவர் என்னுடைய பார்வையில் பொருத்தம் இல்லை, பொறாமைக்காக வேண்டியோ அவர் நல்ல வசதி உள்ளவராக இருக்கிறார், திருமணம் பிடிச்சா நல்லா வாழ்ந்துடுவாங்க, அந்த நோக்கத்தில் அல்ல. மார்க்கத்தை அடிப்படையாக வச்சும் உலகத்தில் உள்ள சில விஷயங்கள் அடிப்படையாக வச்சும் அந்த ஆலோசனை சொன்னார்ண்டா அதுதான் ஆமாம். அதனால் நாங்கள் இதை பிள்ளைகளுக்கும் பழக்கணும். அரபியில் சொல்லுவாங்க விட்டமின் லான்ட்டு, நாங்கள் எல்லாமே எங்கள்கிட்ட பிள்ளைகளுக்கு படிக்குது யாதான் எல்லாமே விட்டமின் ஒய்யை தான் கொடுத்து வச்சு எல்லாம் எஸ். எதை கேட்டாலும் பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் ஆம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் எதை கேட்டாலும் எஸ் டடா அண்டா தலையாட்டியாச்சு, மாமா அண்டா தலையாட்டியாச்சு. விட்டமின் என் இல்லை எங்கள்கிட்ட, விட்டமின் என்ன என்ன நோன்று சொல்கிறது இல்லை, அது அவங்களுக்கு சுமக்கிறதும் பாருங்க. அப்படியே டடா ஏழாண்டாரே, வாப்பா ஏழாண்டுட்டாரே, அது பெரிய ஒரு மனத்தாக்கத்தை படுத்து. நபி அவங்க சாத் மாமனார், சொந்த உறவுல வந்து ஒரு உறவுல மாமன் முறை. நபி அவங்க சொன்னாங்க மார்க்கத்தை பார்க்குறாங்க, அனுமதி இதுதான் இல்லையா? லா, நபி அவங்க சொன்னாங்க டூ தேர்டுக்கெல்லாம் அனுமதி இல்லை, ஹாஃப் அதுக்கும் அனுமதி இல்லை, ஒன் தேர்ட் அதுக்கு அனுமதி இருக்குது, அதுவும் மிச்சம்தான். இதில் இருந்து இன்னொரு விஷயத்தை வழங்கெடுக்கிறாங்க, சுருக்கமாக நான் சொல்லிட்டு போகிறேன். இதில் இருந்து உலமாக்கள் இன்னும் ஒரு விஷயத்தை எடுத்துறாங்க சொன்னால் மூன்றில் ஒன்றும் அதிகம், அதை விட குறைச்சி கொண்டா நல்ல. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலான்னு சொல்கிறாங்க, மக்கள் மூன்றில் ஒன்றை விடவும் குறைச்சாலும் நல்லதுதான், மூன்றில் ஒன்றை விடவும் குறைத்து கொண்டால் நல்லதுதான். அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலான்னு சொல்கிறாங்க, நான் அல்லாஹ் தனக்காக பொருந்தி கொண்ட பகுதியை நான் பொருந்தி கொள்கின்றேன். அந்த அர்த்தம் என்ன? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், வஅலமு அன்னமா கனிம்தும் மின் ஷைஇன் ஃபஅன்ன லில்லாஹி ஹுஸுஹு, நீங்கள் எதிரிகளோடு யுத்தம் செய்து அவர்களிடத்தில் இருந்து கனிமத்தாக ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொண்டால் அல்லாஹுக்கு அதிலே ஐந்தில் ஒரு பகுதியை நீங்கள் ஒதுக்கி விடுங்கள். அப்போ அந்த அஞ்சில் ஒன்று அல்லாஹ் தனக்காக எடுத்துக்கொண்டான்டா அது அல்லாஹுடைய பாதையில் அது சட்டத்தில் வருகின்றது, அது பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். அந்த ஐந்தில் ஒரு பகுதியை அல்லாஹ் தனக்காக தெரிவு செய்து கொண்டான். அதே போன்று நானும் வசியத்தில் ஐந்தில் ஒரு பகுதியை தான் தெரிவு செய்தேன்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க வசியம் செய்யக்கூடிய இடத்துல எத்தனை 20% ஐந்தில் ஒரு பகுதியை தான் வசியம் செய்தாங்க. இதையும் ஃபுக்கஹாக்கள் விளக்குகின்றார்கள், ஐந்தில் ஒரு பகுதியை தெரிவு செய்து தர்மம் அதாவது வசியம் செய்து கொண்டால் அதுவும் சிறந்தது தான், அதுவும் சிறந்தது தான். அப்போ இதுவும் ஒரு முக்கியமாக இதிலிருந்து நாங்கள் வழங்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இன்னும் பல செய்திகள் பல விஷயங்கள் அங்கே வழங்கக்கூடியதாக இருக்குது. நபி அவர்களுடைய அந்த நுபுவத்துக்கான அவர்களுடைய அந்த வகையை கொண்டு பேசுகின்றார்கள் என்பதற்கான ஆதாரம் தான் சஹத் ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் நீண்ட காலம் வாழலாம், நீங்கள் நீண்ட காலம் வாழக்கூடும், வாழ்ந்ததன் மூலமாக உங்கள் சில மக்களுக்கு உங்களுடைய நீண்ட ஆயுள் காலம் நன்மையாகவும் இருக்கும், இன்னும் சிலருக்கு கேடாகவும் இருக்கும். யாருக்கு நன்மை? மூமின்களுக்கு நன்மை. பெரிய வெற்றிகள் எடுத்து கொடுத்தாங்க இஸ்லாமிய ஆட்சிக்கு. அதே போன்று எதிரிகளுக்கு வந்து பெரிய தோல்விகளுக்கும் சஹத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்க காரணமாக அமைஞ்சாங்க என்பதைத்தான் நபி அவர்கள் அந்த இடத்திலே சொல்லுகின்றார்கள். ஆகவே இந்த ஹதீஸ்லேருந்து வழங்கக்கூடிய சுருக்கமான விஷயங்கள், இன்னும் நிறைய விளக்கங்கள் இருந்தாலும் சுருக்கமாக இந்த ஹதீஸ் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் நிறுத்திக்கொள்வோம். அடுத்த ஹதீஸை பொறுத்தவரையில் ஏழாவது ஹதீஸை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகின்றது, அன் அபி ஹுரைரா அப்துர் ரஹ்மான் இப்னு சஹர். அபூ ஹுரைராவுடைய பேர் கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது, என்ன பேர்? அப்துர் ரஹ்மான் இப்னு சஹர். அதிகமான ஹதீஸ்களை அறிவிச்ச ஒரு நபி சொல்கிறா இல்லையா, இப்போ பேரை தெரிஞ்சிருக்கணும். அபூ ஹுரைரான் அவர்களுக்கு பட்ட பேர் வந்தது காரணமே அவங்க அந்த பூனைகளோடு கொஞ்சம் நிறைய இறக்கமாக இருந்தாங்கன்றதுனால அவர்களுக்கு அபூ ஹுரைரான்னு பேர் வந்துச்சு. அபூ ஹுரைரா அப்துல் ரஹ்மான் இப்னு ஸஹர் ரலியல்லாஹு அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்சாதிக்கும் வலா இலா சுவரிக்கும் வலாகின் யன்துரு இலா குலூபிக்கும். முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, முஸ்லீம்லே வரக்கூடிய செய்தி. இன்னும் ஒரு அறிவி முஸ்லீமுடைய இன்னும் ஒரு ரிவாயத்திலே வந்திருக்கின்றது, இன் அல்லாஹ் லா யன்துரு இலா அஜ்சாமிக்கும் வலா இலா அம்வாலிக்கும் வலாகின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். ரெண்டு ரிவாயத்தும் வந்திருக்கின்றது, ரெண்டு ரிவாயத்தும் வந்திருக்கின்றது முஸ்லீமுடைய அறிவிப்பிலே. இதுவும் ஒரு முக்கியமான செய்தி, இதுவும் இஹ்லாஸை வரவழைக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தஆலா உங்களுடைய உடல் கட்டமைப்புகளையோ உங்களுடைய தோற்றங்களையோ பார்ப்பதில்லை. உங்களுடைய பாடியுடைய ஸ்ட்ரக்சர் இருக்குது, அது எப்படி இருக்குது, உங்களோட தோற்றங்கள் எப்படி இருக்குது, கருப்பாக இருக்கிறீங்களா, வெள்ளையாக இருக்கிறீங்களா, குள்ளமாக இருக்கிறீங்களா, உயர்ந்திருக்கிறீங்களா, எந்த நாட்டை சேர்ந்தவர்கள், எந்த தேசத்தை சேர்ந்தவங்க, எந்த குலத்தை சேர்ந்தவங்க, இதை எதையும் அல்லாஹு தஆலா பார்ப்பதில்லை. அல்லாஹுடைய பார்வையின் இடம் இது, அல்லாஹ் பார்க்கக்கூடிய இடம் தெரியுமா, யந்துரு இலா குலூபிக்கும். அடுத்த அறிவிப்பில் என்ன வருகின்றது, இன் அல்லாஹ் லா யந்துரு இலா அஜ்சாமிக்கும் வலா இலா அம்வாலிக்கும். உங்களோட உடம்பை பார்க்குறதும் இல்லை, உங்களோட சொத்தை பார்க்குறதும் இல்லை, நீங்கள் எந்த வெஹிக்கல் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டில் வாழ்கிறீங்க, நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கிறீங்க, உங்களோட ரிலேஷன்ஸ் யார், உங்களோட கலீக்ஸ் யார், உங்களோட என்வாயன்மெண்ட் என்ன, இது எதுவும் அல்லாஹ்வுக்கு தேவையானது. அல்லாஹ் இதை இந்த உலகத்தில் அவன் விரும்பிய மாதிரி பங்கு வச்சுட்டான். இந்த உலகம் வந்து அல்லாஹ்விடத்தில் பெருமதிக்குரியதாக இருந்தால் அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடிய காஃபிர உலகத்தில் கண்ணியமாக பண்ணலாம். மாசக்கா காஃபிரன் மின்ஹா ஷர்பத்தமா, ஒரு மெடர் தண்ணி சொட்டை கூட கொடுத்துருக்க மாட்டான். லவ் கானத்தி துன்யா தஅதிலு இந்த அல்லாஹி ஜனாஹா பஊதா. பௌதாண்டா என்ன, இந்த நுழம்பு இருக்குதே, இந்த நுழம்புடைய அளவுக்கு எங்களை கொத்தக்கூடிய நிலம் இருக்குதே, கடிக்கக்கூடிய நுழம்புடைய இறக்கை இருக்குதே, அந்த அந்த அளவு கூட இந்த உலகத்துக்கு அல்லாஹ்விடத்தில் பெருமதி இருந்திருந்தால் காவிரிக்கு தண்ணி சொட்டு கூட கொடுத்துருக்கான், தண்ணி சொட்டை கொடுத்துருக்கான், உலகத்தையே அவனுக்கு வாரி கொடுத்துருக்கானே அல்லாஹ். அப்போ இந்த உலகம் அல்லாஹ்விடத்துக்கு எந்த வெயிட்டும் இல்லை, எந்த வெயிட்டும் இல்லை. ஆனால் அல்லாஹ் எதை பார்க்கின்றான், இந்த எதையும் பார்ப்பதில்லை. எதை? எங்களுடைய சொத்துக்களையோ, எங்களுடைய தோற்றத்தையோ, எங்களுடைய அழகான உடற்கட்டமைப்புகளையோ, இது எதுவும் அல்லாஹுடைய பார்வையிலே எந்த விலையும் எந்த மதிப்பும் இல்லை. வலாகி எந்தோ இலா குழுப்பிக்கும், எங்களுடைய உள்ளத்தை பார்க்கின்றான். அடுத்த ரிவாயத்தில் வருகின்றது, வஅமாலிக்கும், அந்த உள்ளத்தில் இருந்து வெளியேறக்கூடிய செயல்பாடுகள். அதே மார்க்கத்துக்கு பொருத்தமானதாக, அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமானதாக, குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் எங்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றதா, இதைத்தான் அல்லாஹு தாலா பார்க்கின்றான். இதைத்தான் அல்லாஹு தாலா பார்க்கின்றான். குர்ஆனில் அல்லாஹு தாலா இதை சூரத்துல் ஹுஜராத்திலே சொல்லுகின்றன இல்லையா, யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே அழைக்கின்றான். மக்களே, ஓ மேன்கைண்ட், மக்களை அழைத்தால் அல்லாஹ் என்ன சொல்ல போகிறான், இது கமனான ஒரு மெசேஜை கொடுக்க போகிறான். நாங்கள் அடிக்கடி சொல்கிற விஷயமா இல்லையா, யா ஐயுஹல்லதீன ஆமனு ஒன்று சொன்னால் எங்களுக்கு மாத்திர சொந்தமான விஷயம், மூமிங்களுக்கு மாத்திர சொந்தமான விஷயம். குதிபா அலைக்கும் முஸ்யாம், நோம்பு எங்களுக்கு, காஃபிருக்கு நோம்பு இல்லை. அப்போ எங்களோட சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்கிற நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுவான், ஈமான் கொண்டவர்களே அழைப்பான். ஓ மேன்கைண்ட் என்று அழைச்சால், மனிதர்களே என்று அழைச்சால் அர்த்தம் என்ன, கமனான ஒரு மெசேஜை கொடுக்க போகிறான். யா ஐயுஹன்னாஸ் உஃபுது ரப்பக்கும், மனிதர்களே அல்லாஹுவே நீங்கள் வணங்குங்கள். அல்லாஹ் வணங்குறது எங்களுக்கு மாத்திரமா, காவிரும் அல்லாஹ் தான் வணங்குறோம். கிறிஸ்டியன், புத்திஸ்ட், இந்துஸ் ஜூஸ் எல்லா பேர்களும் அல்லாஹை தான் வணங்குறோம். அதனால் அல்லாஹ் எப்படி அழைக்கிறான், யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே உஃபுது ரப்பக்கும். இது குர்ஆனில் வரக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட். அல்லாஹ் எந்த இடத்துல மனிதர்களே என்று அழைத்தால் அது ஒட்டுமொத்த மக்களுக்கு சொந்தமான ஒரு விஷயம் சொல்லப்படுறோம். மூமிங்களை என்று அழைத்தால் எங்களுக்கு மாத்திரம் சொந்தமான விஷயம், தொழுகை, நோம்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இதுகளுக்கான அழைப்பு இப்படி வரும், ஈமான் கொண்டவர்களே. மனிதர்களே வந்தால் கொமனான ஒரு செய்தி. அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான், மனிதர்களே இன்னா ஹலக்னா கும்மின் தக்கரின் வம்சா, உங்களோட ஸ்டார்டிங் இங்கே, ஒரு ஆண் ஒரு பெண், களிமண்ணில் இருந்து படைக்கப்பட்ட ஆதம், ஆதமுடைய விழா எழுப்பில் இருந்து படைக்கப்பட்ட ஹவ்வா, இவங்க ரெண்டு பேரில் இருந்து அவங்கள படித்தோம். அல்னா கும் ஷுஊபன் வக்கபாயில், உங்களை அல்லாஹு தாலா கூட்டங்களாகவும் கோத்தரங்களாகவும் ஆக்கியிருக்கான், குல கோத்தரங்களாகவும் உங்களை பிரிச்சிருக்கான். இவர் உதைபி, இவர் முதைரி, இவர் கதானி, இவர் என்ன செய்யறது இப்படி, அதே மாதிரி இவர் இந்த மரிக்கார் ஃபேமிலி, அவர் அந்த ஃபேமிலி, எங்கள் நாட்டுகளில் இருக்குதா இல்லையா, இவர் உடராட்ட, அவர் பாத்திராட்ட, மேல்நாடு, கீழ்நாடு, இவர் இந்த இந்த பகுதி, இந்த தேசம், இவர் யூரோப்பியன், இவர் ஆஸ்திரேலியன், இவர் அமெரிக்கன், இப்படியாக ஷுஊப் கபாயில் ட்ரைப்ஸாகவும் சில சில கண்ட்ரிகள் ஒவ்வொரு தேசங்களாகவும் பிரிச்சிருக்கிறான். இது நாங்களாக வரவழைத்து கொண்டதா, யாருக்கு சொல்லாமா, நான் மேல் மாகாணத்தில் அல்லது இந்த இந்த ட்ரைபில் பிறந்தது நான் செஞ்ச நன்மையினாலேயோ, இவர் வந்து கீழ் தேச பகுதியில் பிறந்தது அவர் செஞ்ச பாவத்தினாலேயா, அப்படி நம்பிக்கை இருக்குதா எங்கள்கிட்ட, இல்லை. இது அல்லாஹ்வுடைய அல்லாஹ் பிரித்து கொடுத்த முறை. இன்ன ஹலக்னாக்கும் மின் தக்கரிம் உன்சா வஜ அல்லாக்கும் ஷூபன் வக்கபா இலான்னு சொல்லிட்டு சொன்னான். லி தஆரஃபூ, எதுக்காக வேண்டியன்னு சொன்னால், எல்லாத்தையும் ஒரே பேரில் ஒரே ட்ரைபில் படைச்சிருந்தான்னு சொன்னால் யார் எந்த அறிமுகம் இல்லை, யாரை யார் அறிமுகம் காண முடியாது. அறிமுகத்துக்காக வேண்டி தான் அல்லாஹ் தாலா என்ன வச்சுருக்கான், ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகமா, இவர் ஸ்ரீலங்கன், இவர் இந்தியன், இவர் என்ன செய்யறது பிலிப்பீன்ஸ், இவர் பங்களாதேஷ், இவர் பாகிஸ்தான், இவர் சவுதி, இவர் எமிரேட்ஸ், இவர் கட்டா என்று சொல்லி என்ன செஞ்சுருக்கிறான், இந்த அறிமுகங்களை ஏற்படுத்தி கொள்றதுக்காக வேண்டி தான் நாடுகளாக, தேசங்களாக, குல கோத்திரங்களாக பிரித்து அல்லாஹு தாலா வச்சுட்டு சொல்லிடான். இன்ன அக்ரமக்கும் அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களிடே உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹுவிடத்திலே மிக கண்ணியமானவர்கள் யார் தெரியுமா, அத்காக்கும், அதிகம் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்கள். அதனால தான் இது ஆக முக்கியமான விஷயம் சொல்லுது. சில நேரத்தில் நாங்கள் எந்த ஒரு இந்த கார்பேஜ் கலெக்டர் செய்கிறாங்களே இவங்களை, நாங்கள் சில நேரத்தில் இவர்கள் ஒரு ஒரு ஒட்டுமொத்த நாட்டை விடவும் மேலானவங்க, ஒரு காஃபிரான் நாடுவீங்க, 100% காஃபிஸ் இருக்கக்கூடிய நாடுகள் இல்லை, உதாரணத்துக்கு 100% காஃபிர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டை விடவும் ஒரு மூமின், 5 நேரம் சொல்லக்கூடிய அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு மூமின் அல்லாஹுடைய பாதையில் மேலானவனா இல்லையா, நிச்சயமாக மேலான, நிச்சயமாக மேலான. அதனால் எந்த ஒரு மனிதனையும் ஏளனமாக அவமதித்து பார்க்க முடியாது. அவனுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தெரியாது, அவனுக்கு அல்லாஹுக்கு இடையில் உள்ள நெருங்கிய தொடர்பு அப்படின்னு தெரியாது. இன்றைக்கு நிறைய சில கிளிப்புகள் வருதா இல்லையா, இந்த கார்பேஜ் கலெக்ட் பண்ணுறவங்க அவங்க ஃப்ரீ டைம் எடுத்து குரானை படிச்சுருக்காங்க, பார்க்குறோமா இல்லையா, அவங்களில் சில பேரை அழைச்சி கேட்டால் குரானை மனநம் விட்டவங்க, வறுமைக்காக வந்திருக்கிறாங்க, குரானை மனநம் விட்ட ஹாஃபிள்மார்கள், அல்லாஹுடைய கலாமை உள்ளத்தில் சுமந்தவர்கள். நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் ஏளனமாக சில நேரம் கணக்கெடுக்காமல் போகிற மக்கள் இருக்கிறாங்களே, அல்லாஹுடைய பாதையில் மிகப்பெரியவர்களாக இருப்பாங்க. நபி அவங்க சொன்னாங்களா இல்லையா, மக்களிலே சில பேர் இருக்கின்றார்கள், அவர்கள் கதவுகள் வாசல்களிலே அடித்து விரட்டப்படக்கூடியவர்கள். மத்ஃபூ பில் அப்வாப் லவ் அக்ஸம அல்லாஹ் இல அபர்ரா, அல்லாஹுவிடத்தில் உன்னை சத்தியமிட்டு கேட்டால் அல்லாஹ் நிறைவேற்றும். அப்படியாப்பட்ட மக்கள் இருக்காங்களா இல்லையா, சில மக்கள் இருக்கிறாங்க, அவர்களுடைய ஆடையோ அவர்களுடைய தோற்றத்தை பார்த்தா அவர்களுக்கு உலகத்தில் எந்த மதிப்பும் இருக்காது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் ஏதாவது ஒன்றை சத்தியமிட்டு கேட்டால், இறைவா எங்களுக்கு இந்த இடத்துக்கு மலையை தாண்டு கேட்டால் மலையை பெய்ய வைக்கணும், எங்களுக்கு மழை வேணும் யா அல்லாஹ், இந்த இடத்துல நான் போகமாட்டோம், எங்களுக்கு மழையை பெய்ய வேணும் சத்தியமிட்டு கேட்டால் அல்லாஹ் அந்த மனிதர்களுடைய சத்தியத்தை நிறைவேற்றுவான். அப்படிப்பட்ட மக்கள் சமுதாயத்தில் இலைமறை காய்களாக மறைஞ்சிருக்கிறாங்க. ஆகவே யாரை எங்களுக்கு கூறு போட்டு இவர் பெரிய தக்குவாதாரி, இவருடைய தோற்றம் அதனால தான் நபி சொன்னாங்க, தோற்றமோ பொருளோ சொத்தோ ஆடையோ இது ஒன்றுமே அல்லாஹ்விடத்தில் பொருட்டு கிடையாது, ஆனால் உங்களுடைய உள்ளமும் அதிலிருந்து வரக்கூடிய அமல்களையும் வைத்துத்தான் அல்லாஹு தாலா முடிவு வைத்திருக்கின்றான். ஆகவே ஒரு மனிதன் எப்பொழுதுமே அவனுடைய உள்ளத்தை சரி செய்து பார்த்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் உள்ளத்தில் இப்படியான எண்ணங்கள் வந்தால் அந்த உள்ளத்தை அடிக்கடி நாங்கள் சரி செய்து பார்த்து அந்த உள்ளத்தில் இஹ்லாஸை வரவழைத்து கொள்ள வேண்டும். எங்களுடைய உள்ளத்தில் அப்படியான எண்ணங்கள் மற்றவர்களுக்காக வேண்டி அல்லது முகஸ்துதிக்காக வேண்டி ஒரு செயலை செய்யக்கூடிய நிலவு வந்தால் உடனடியாக உள்ளத்தை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னா இல்லையா, யோ மதுபுல சராயிர், மறைந்திருக்கக்கூடிய உள்ளங்கள் நாளை கியாமத்திலே வெளிப்படுத்தப்படும், அதெல்லாம் வெளிக்காட்டி அங்கே என்ன செய்யப்படும், விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். இத்துடன் நாங்கள் தலைப்பை முடித்துக் கொள்வோம். ஆஹ்ருதாமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.